الحمد لله رب العالمين، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولي الصالحين، وأشهد أن سيدنا محمدًا عبد الله ورسوله وصفيه وخليله رحمة للعالمين. اللهم اجزه عنا خير ما جزيت نبيًا عن أمته ورسولًا عن رسالته ودعوته. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا ومولانا وحبيبنا ونبينا ورسولنا وأسوتنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين الذين ساروا على نهجه المتين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، பேரருளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு நாமத்தால் துவங்குகின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவன் ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி ஒழுகக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த மஸ்ஜிதிலே அவனுடைய ஒரு இபாதத்திலே ஒன்று சேர்த்து வைத்தது போல், மறுமையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் சுவர்க்கத்திலே எம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அருளாளன் அல்லாஹுவின் அனுக்கிரகம் மனிதருக்கு மனிதர் வித்தியாசமானது. அறிவு, புலமை, ஆற்றல், செல்வம், செல்வாக்கு, பதவி, அந்தஸ்து, இப்படி என்னென்ன இருக்கின்றனவோ அவை ஒரு மனிதரிடத்தில் இருப்பது போன்றே பிற மனிதர்களிடமும் இருப்பதில்லை. அல்லாஹ் உலகத்திலே மனிதர்கள் எல்லோரையும் தன்னுடைய அருட்படையில் ஒரே மாதிரியாக வைத்திருப்பதில்லை. அல்லாஹ் சிலரை சிலரை விட மேம்படுத்தியும் சிலரை சிலரை விட குறைத்தும் வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள் தமக்கு அல்லாஹ் அருளியுள்ளவற்றை, அருட்படைகளாக தந்திருப்பவற்றை கொண்டு திருப்தி உறுவார்கள். அவற்றுக்காக அல்லாஹுவை நன்றி செலுத்தி வாழ்வார்கள். பிறருக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்திருக்கின்றானே, பிறரிடம் அப்படி இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது என்று வாயுறு அதன் அடியாக பொறாமைப்படுவதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய உயர்ந்த நல்லடியார்களுடைய பழக்கமாக வழக்கமாக இராது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அதனை தடுத்திருக்கிறார். ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிமத்தை பார்த்து வாயுறுவதும், அதனடியாக அதனை கண்டு பொறாமைப்படுவதும், அல்லாஹ் இந்த பொறாமையை தடுத்திருக்கிறான். உங்களில் சிலரை காண சிலரை அல்லாஹ் எதனை கொண்டு மேன்மையாக்கி வைத்திருக்கின்றானோ அதனை நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறார். அல்லாஹ் ஒருவரை விட ஒருவருக்கு எதையும் கூட்டி கொடுத்திருக்கின்றான் என்றால், குறைய கிடைத்திருப்பவர் அல்லது அறவை அது கிடைக்க பெறாதவர், அப்படி கொடுக்கப்பட்டிருப்பவரை பார்த்து அல்லது அதனை ஆசை வைக்கக்கூடாது. லிர்ரிஜாலி நசீபும் மிம்மக்தஸபு வலின்நிஸாஇ நசீபும் மிம்மக்தஸபுன. மனிதர்களில் ஆண்கள் எதனை எதனை சம்பாதித்தார்களோ அவற்றில் ஒரு பங்கு ஆண்களுக்கு இருக்கும். சம்பாதித்தவற்றில் பங்கு ஆண்கள் சம்பாதித்தால் ஆண்களுக்குரியது, பெண்கள் எதை எதை சம்பாதித்தார்களோ அவற்றின் பங்கு அவர்களுக்குரியது. ஒவ்வொருவரும் எதை எதனை சம்பாதிக்கிறார்களோ முயற்சிக்கிறார்களோ அதனை அல்லாஹ் நாடினால் கொடுப்பான், அது அவரவர்களுக்கு உரியது. ஒருவருக்குரியதை இன்னும் ஒருவர் ஆசைப்படக்கூடாது, ஒருவருக்குரியதை இன்னும் ஒருவர் ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் அப்படி ஆசை வரும் போது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் அந்த ஆயத்தின் அடுத்த பகுதியிலே சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய அருளில் இருந்து அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள். உங்களுக்கு அப்படி ஆசை வந்தால், அவனுக்கு இருப்பது போன்று எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசை வந்தால், அதனை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏனென்றால் அதனை அவருக்கு கொடுத்தவன் அல்லாஹ், உங்களுக்கும் அதனை தருவதென்றால் அவன் மாத்திரம்தான் தரலாம். எனவே அல்லாஹ் ஒழுக்கம் சொல்லித் தருகிறான். இப்படி ஒருவர் மற்றவரிடத்தில் இருப்பதை பார்த்து வாய்விடக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, மனப்புழுக்கம் ஏற்படக்கூடாது, வயிற்றுச்சல் வரக்கூடாது. வரும் என்றால் அது தடை செய்யப்பட்டது, ஆகக்கூடினால் உங்களுக்கு வந்து விட்டால் அதனை அவருக்கு கொடுத்த அல்லாஹுவை நினைத்து பாருங்கள். உங்களுக்கும் வேண்டுமென்றால் அதனை அல்லாஹுவிடமே தரும்படி கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொறாமை இருக்கின்றது இஸ்லாம் வன்மையாக தடுத்த ஒன்று. ஒரு மனிதனை பொறுத்த மட்டிலே அவனுடைய ஈமானோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரண்படக்கூடிய ஒரு பண்பாக பொறாமையை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு மனிதனிடத்திலே ஈமானும் பொறாமையும் ஒன்றாக இருக்க மாட்டாது. وَلَا يَجْتَمِعُ فِي جَوْفِ عَبْدٍ الْإِيمَانُ وَالْحَسَدُ. ஒரு மனிதன், ஒரு அடியானுக்குள் ஈமானும் பொறாமையும் ஒன்று சேர்ந்திருக்காது என்று சொல்லி வைத்தார்கள். ஒரு அடியானுக்குள், அவனுடைய இதயத்துக்குள் நம்பிக்கை ஈமான் அதனோடு சேர்ந்து பொறாமை, இது இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஈமானுக்கு முரணான ஒரு சிஃபத் பண்புதான் பொறாமை. ஈமான் உள்ள ஒரு முஃமின் கிடைப்பதெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைப்பது என்று நம்புகிறார். பிறருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நம்புகிறான். அல்லாஹ் உலகத்தில் எல்லோரையும் ஒரே மாதிரி அருட்கொடைகளை கொடுத்து வாழ வைக்கவில்லை என்று நம்புகிறார். அப்படி நம்பக்கூடிய முஃமினுடைய இதயத்திலே இன்னும் ஒருவருக்கு கிடைத்திருப்பதை பார்த்து பொறாமைப்படுவது என்பது இருக்க முடியாது. ஈமானுக்கு முரணான ஒரு பண்பு பொறாமை என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இதனால் தான் நபி அவர்களும் தடுத்தார்கள், வலா தஹாசது, நீங்கள் மனிதர்களே ஒருவர் மற்றவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நபி அவர்களுடைய தடை, முன்னர் சொன்ன வசனத்திலே அல்லாஹ்வுடைய தடை, இங்கே நபி அவர்களுடைய தடை. பொறாமை ஒரு முஃமினுக்கு அறவே கூடாத ஒரு பண்பு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்க்கையிலே நாம் இந்த பண்பிலிருந்து தூர விலகி வாழ வேண்டும். இந்த பண்பு இருக்கின்றதே பலவிதமான வேண்டாத பண்புகளை எல்லாம் நமக்குள்ளே வளர்த்து கொண்டு வரும், உண்டாக்கும். பொறாமை என்பது ஒன்று, அந்த பொறாமை நமக்குள்ளே பல்வேறு பட்ட தீய விளைவுகளை உண்டு பண்ணும். நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வும் தடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிநேகிதர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை தடுக்கிறான் என்றால், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடுக்கின்றார்கள் என்றால் அவற்றின் தீய விளைவுகள் நிறைய இருக்கும். அவை நமக்கு புரியலாம், புரியாமல் இருக்கலாம். அல்லாஹ் தடுத்திருக்கின்றானா, அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்களா, வேண்டாம் என்பதுதான் ஒரு முஃமினுடைய இறுதி கோட்பாடாக இருக்கும், அழுத்தமா உறுதியான நம்பிக்கையாக இருக்கும். அன்பர்களே, சகோதரர்களே, மக்கள் ஒருவரை ஒருவர் பொறாமை கொண்டு பார்க்காக இருக்கும் காலமெல்லாம் மனித சமூகம் நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய, உலகத்திலே நாம் காணக்கூடிய எத்தனையோ விதமான பிரச்சனைகள், பிணக்குகள், அசௌகரியங்கள், வேண்டாத அத்தனைக்கும் நீங்கள் பின்னணியிலே பாருங்கள், பங்களிப்பு செலுத்தக்கூடிய பிரதானமான காரணம் காரணி பொறாமையாக இருந்து கொண்டிருக்கு. பதவிக்கும் வேறு தேவைகளுக்கும் தலைமைகளுக்குமான போட்டா போட்டி, வெட்டுக்குத்து, கழுத்தறுப்பு, காட்டி கொடுப்பு என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் என்றால் அதுக்கு பின்னணியில் ஒருவருக்கு கிடைப்பதை இன்னும் ஒருவர் சகித்துக் கொள்ளவில்லை, ஒருவருக்கு கிடைப்பது இன்னும் ஒருவருக்கு அவருடைய உள்ளத்திலே மனப்புழுக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால்தான் அவர் பலதையும் செய்கிறார். உலகத்திலே காணக்கூடிய வன்முறை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, கொலை, கொள்ளை, கடத்தல், கிளர்ச்சி, இவற்றின் பின்னணியில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது பொறாமை என்பதை எல்லோரும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்புள்ளவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இதனால் தான் இதனை தடுத்திருக்கிறான். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் ஒருவர் மற்றவரை பொறாமை கொள்ளாத இருக்கும் காலமெல்லாம் நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இருந்து கொண்டிருப்பார்கள். நாம் அந்த நிலையில் இல்லை, நாம் அந்த நிலையில் இல்லை. நாம் நன்மைகளோடு இந்த உலகத்திலே சமகாலத்திலே வாழ்கிறோம் இல்லை, தீங்குகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தீங்குகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு இழைக்கக்கூடிய, பாதிப்பைப்படுத்தக்கூடிய, உலை வைக்கக்கூடிய, அது உயிருக்காக இருக்கலாம், உடைமைகளுக்காக இருக்கலாம், நட்பெயருக்காக இருக்கலாம், ஒருவர் மற்றவருடைய நட்பெயருக்கு கூட களங்கம் ஏற்படுத்துவது இருக்கின்றது. அதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்றால் இந்த பொறாமையும் பிரதானமான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் நபியவர்கள் சொன்னார்கள், உங்களுக்குள்ளே நன்மை உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரை பார்த்து பொறாமை கொள்ளாதிருங்கள், நன்மையாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கும். இல்லையா, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும், உங்களுடைய சமூகத்துக்குள்ளும், ஏன் உங்களுடைய மஸ்ஜிதுக்குள்ளும், அங்கே தீமையான ஒரு வாழ்க்கை, தீங்கு நிறைந்த வாழ்க்கை, இன்னல் இடுக்கண் நிறைந்த வாழ்க்கை, ஒருவர் மற்றவரை வெட்டக்கூடிய, ஒருவர் மற்றவரை குத்தக்கூடிய, ஒருவர் மற்றவருக்கு உலை வைக்கக்கூடிய இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் இருந்து கொண்டிருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிகப்பொல்லாதது, படுபயங்கரமான பல்வேறு பாவங்களுக்கு வித்திடக்கூடிய, வலிசமைக்கக்கூடிய ஒரு பாவம் என்பதால் தான் அல்லாஹும் இதனை இப்படி தடுத்திருக்கிறான். அவனின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை இப்படி தடுத்திருக்கிறார்கள், அழகாக பேசுகிறார்கள். இது உங்களுக்குள்ளே வந்திருக்கின்றது என்றால் உங்களுக்குள்ளே புதிதாக ஏற்பட்ட ஒரு நோய் அல்ல. இந்த பொறாமை இருக்கின்றதே உங்களுக்குள்ளே. முஸ்லிம் சமூகம் நபியவர்களுடைய காலத்தில் இருந்த முஸ்லிம் சமூகத்தை பார்த்தும், முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்தும் நபியவர்கள் பொதுவாக சொல்கிறார்கள், உங்களுக்குள்ளே வந்திருக்கின்றது, உங்களுக்குள்ளே வந்திருக்கின்றது, இது உங்களுக்குள்ளே புதிதாக ஏற்பட்ட நோய் அல்ல, உணமைக்கப்படும் உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்களுடைய நோய். அது என்ன நோய்? ரெண்டு நோய்களை சொன்னார்கள், ஒன்று பொறாமை, மற்றது வெறுப்பு என்றார்கள். ஒருவர் மற்றவரை வெறுத்தல், அன்பு பாராட்டுவதற்கு பதிலாக ஒருவர் மற்றவரை வெறுத்துக் கொண்டிருப்பார். முதலாவதாக சொன்னார்கள் பொறாமையை. பொறாமையும் வெறுப்பும் இது இரண்டும் உங்களுக்குள்ளே புதிதாக ஆரம்பமாக ஏற்பட்ட நோய் அல்ல, உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தில் எல்லாம் அது இருந்து கொண்டிருந்தது, உங்களுக்கு இது வந்திருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் முன்னிருந்த சமூகங்கள் ஒருவர் மற்றவரை பொறாமை கொண்டதன் காரணமாக ஏற்பட்ட தீமைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே நடைபெற்ற முதல் குற்றம் என்ன சகோதரர்களே? உலகத்திலே நடைபெற்ற முதல் குற்றம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மனைவியுடன் மனித சமுதாயத்தில் ஏற்பட்ட முதல் குற்றம், பூமியிலே அல்லாஹ்வுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முதல் குற்றம் என்ன? கொலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் காபீல் ஹாபீலை கொலை செய்ததுதான். அல்லாஹ் அந்த சம்பவத்தை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம் பில் ஹக், إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين குர்பான் கொடுத்தார்கள் காபீலும் ஹாபீலும் இருவரும் சகோதரர்கள் ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது காபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காபீல் ஹாபீலை பார்த்து சொன்னார் நான் உன்னை கொலை செய்வேன் நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்வேன் ஹாபீல் சொன்னார் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய மக்களிடம் இருந்துதான் நாம் இருவரும் குர்பான் கொடுத்தோம் அல்லாஹ் என்னுடையதை ஏற்றுக்கொண்டான் உம்முடையதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் யாரிடம் இருந்து அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய மக்களிடம் இருந்துதான் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறார் அவர் யோசிக்கவில்லை அவர் கண்ட மருந்து ஹாபீலுக்கு அந்த நேரத்தில் உதித்தது தொட்டது அதுதான் ஹாபீல் என்னுடைய சகோதரருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் என்றால் நானும் அவரை போன்று அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவனாக ஆக வேண்டும் நல்லதை நான் குர்பானாக கொடுத்திருக்க வேண்டும் அப்பொழுது என்னுடைய குர்பானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமே என்று அவர் அதனை யோசித்து திரும்பவும் திருந்தி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்தமான குர்பான் கொடுப்பதற்கு பதிலாக என்னுடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனது சகோதரனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் எனது சகோதரனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறவில்லை எனது சகோதரன் ஹாபீல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றான் என்று ஹாபீல் ஹாபீலை பொறாமை கண்டு பார்த்தான் நடைபெற்ற குற்றம் என்ன இப்பொழுது நடைபெற்ற குற்றம் என்ன ஹாபீல் ஹாபீலை கொலை செய்து விட்டான் குற்றம் நடைபெற்றதற்கான அடிப்படை காரணம் உடனடி காரணம் நேரடி காரணம் என்ன சகோதரர்களே காபீல் ஹாபீலை பார்த்து அவ்வியம் கொண்டதுதான் பொறாமை கொண்டதுதான் அன்புள்ளவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே மனித சமுதாயத்திலே பூமியிலே ஓர் குற்றம் முதல் முதலாக நடைபெற்றதென்றால் அது நபி அவர்களுடைய குடும்பத்துக்குள் நடைபெற்ற குற்றம் நபி அவர்களுடைய சொந்த பிள்ளைகள் ஒருவர் மற்றவரை நோக்கி அவரின் மீது ஆயுதமோ ஏதோ ஒன்று பிரயோகித்து அவருடைய இரத்தத்தை ஓட்டியதுதான் கொலை செய்ததுதான் ஆனால் இந்த படுபயங்கரமான குற்றத்தின் பின் காரணம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது பொறாமை எனவேதான் இமாம்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் உலகத்தில் முதலாவது நடைபெற்ற குற்றம் கொலை என்றால் அதற்கு காரணம் பொறாமை நபிமார்களுடைய வீட்டுக்குள்ளும் பொறாமை இருந்தது அதனால் ஏற்பட்ட தீய விளைவுகளை அல்லாஹ் திருத்தமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர்களுக்குள்ளே பொறாமை ஏற்பட்டது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது சகோதரன் புன்யாமீனையும் இருவருடையவும் மற்ற 10 சகோதரர்களும் பொறாமை கொண்டார்கள் சொன்னார்கள் சகோதரர்கள் இருவர் யூசுஃபும் புன்யாமீனும் நமது தந்தைக்கு மிக மிக விருப்பமானவர்களாக இருக்கிறார்களே எமது சகோதரர்கள் இருவரும் எமது தந்தையின் அன்பை பெறுவதற்கு நெருக்கத்தை பெறுவதற்கு என்னென்ன முறையிலே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்து தாம் அப்படி நடந்து கொள்ள முயற்சிக்கவில்லை அவர்கள் அவர்களுடைய பொறாமை எப்படி அமைந்தது என்றால் இவர்களுக்கு எமது தந்தையின் அன்பு இருக்கின்றது எமக்கு தந்தையின் அன்பு இல்லையே இதனால் யூசுஃபை கொலை செய்து விடுங்கள் இல்லை என்றால் பூமியின் எங்கேயாவது ஒரு பகுதியிலே கொண்டு போய் விட்டு விடுங்கள் அப்பொழுது ஆளில்லையே உங்களுடைய தந்தையின் முகம் உங்கள் பக்கமாகிவிடும் அதன் பிறகு நீங்கள் நல்ல மக்களாக ஆகிவிடலாம் எமது தந்தையின் அன்பை நாமும் பெற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை கண்டறிவதற்கு பதிலாக தமது சகோதரன் மீது அவர்கள் பொறாமை கண்கொண்டு அவரை கொல்லுவதற்கு அல்லது எங்கேயாவது கொண்டு போய் அப்புறப்படுத்தி விடுவதற்கு முயற்சி செய்வதை பாருங்கள் இது நபிமார்களுடைய வீடுகளுக்குள் நடைபெற்றது அன்பர்களே சகோதரர்களே, பொறாமை, குடும்ப அயல், நட்பு, இராஜதந்திர, பொருளாதார, வர்த்தக எல்லாவிதமான உறவுகளையும் குலைத்து சிதைத்து விரோதத்தை பகைமையை உருவாக்கி முற்றச் செய்து ஆள் அம்பு சேனை என கச்சை கட்டிக்கொண்டு களத்திலே குதித்து ஆயுதம் கொண்டு போராடும் நிலைக்கு தள்ளிவிடும். குர்ஆனிலே அதனை படிக்கிறோம், சுன்னாவிலே அதனை படிக்கிறோம், அன்றாடம் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ளவர்களே, சகோதரர்களே, இது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இய்யாகும் வல் ஹஸத் ஃபின்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன் நாருல் ஹத்தப். நபி அவர்கள் எச்சரித்தார்கள், பொறாமையை தவிர்ந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? நெருப்பு விறகை தின்றது போன்று பொறாமை நச்செயல்களை தின்றுவிடும். பொறாமை கொள்பவன் யாரை பொறாமை கொள்கின்றானோ அவனின் முன்னேற்றத்தை ஒரு நாளும் சகித்துக் கொள்ள மாட்டான். அவனது உயர்ச்சி, அவனது உயர்வை, உய்வை ஒருபோதும் அவன் விரும்புவதில்லை. அவனை பற்றி நாலு வேதத்திலே வேண்டாதவற்றை பேசிக் கொண்டிருப்பான், உள்ளது இல்லாததை பற்றி பேசிக் கொண்டிருப்பான். இதனால் நாம் படிப்பது போன்று இவனுடைய நல்ல அமல்களை அல்லாஹ் இவன் யாரை பற்றி புறம் பேசினானோ அவனுக்கு மறுமையிலே கொடுத்து விடுவார். தூண்டியது பொறாமை, நடைபெற்றது புறம். அல்லாஹ் இவனுடைய பொறாமையின் காரணமாக இவனது நன்மைகளை இவனிடத்தில் இருந்து இன்னும் ஒருவனுக்கு கொடுத்து விடுகிறார். எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், விறகு நெருப்பை தின்பது போன்று நல்ல அமல்களை, நல்ல செயல்களை, நற்கிரியைகளை பொறாமை தின்றுவிடும் என்று சொன்னார்கள். செய்தும் அமல்கள், படாத பாடுபட்டு செய்த அமல்கள் எல்லாம் நம்முடைய பொறாமையின் காரணமாக இல்லாமல், நமக்கு பயனளிக்காமல் வேறு ஒருவருக்கு பயனளித்துவிடும். எனவே அன்பர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நாள் கேட்கப்பட்டது, அய்யுன் நாசி அஃபல், மனிதர்களில் எவர் மிகச்சிறந்தவர்? இந்த ஹதீஸை கவனமாக படியுங்கள். ஆழமான கேள்வி. தொழுபவரா, நோன்பு வைப்பவரா, ஹஜ்ஜு செய்பவரா, ஜகாத் கொடுப்பவரா, வேறு என்னென்ன வேலைகள் இரவிலே இறங்கி நின்று வணங்கிக் கொண்டிருப்பவரா, மஸ்ஜிதிலே சதாவும் தன்னை பிணைத்துக் கொண்டிருப்பவரா? நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த கேள்விக்கு பதில், குல்லு மஹ்மூமில் கல்பி சதூக்கின் லிசான், இதயம் தூய்மையான நாவுண்மையான ஒவ்வொருவரும் என்று சொல்லார்கள். கேள்வி என்ன? மனிதர்களில் எவர் மிகச்சிறந்தவர்? பதில் என்ன? இதயம் தூய்மையான, இதயம் தூய்மையான நாவுண்மையான ஒவ்வொருவரும் என்றார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், சதூக்குல் லிசானின அரிஃபு, உண்மையானவர் அவரை தெரியும், பேசினால் உண்மை பேசுவார். இதயம் தூய்மையானவர் என்று சொல்கிறீர்களே, அது என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அவர் அல்லாஹுவை பயந்து நடப்பவர், தூய்மையானவர், பாவம், அநியாயம், குரோதம், பொறாமை அவர்களே இல்லை. ஆறு விஷயங்களை சொல்கிறார்கள், அல்லாஹுவை பயந்து நடப்பார், தூய்மையாக இருப்பார், தூய்மையானவர் என்பதற்கு நபி அவர்கள் விளக்கமாக இவற்றை சொல்லி இருக்க வேண்டும். நான்கு விஷயங்களை சொன்னார்கள், இந்த நான்கும் அவரிடத்தில் இருக்காது, பாவம் இருக்காது, அநியாயம் செய்வது இருக்காது, குரோதம் இருக்காது, பொறாமை இருக்காது. பாவம், அநியாயம், குரோதம், பொறாமை, இந்த நாலு அவரிடத்திலே இல்லை என்றால் அவர் தூய்மையாக இருக்கிறார், இதயம் தூய்மையாக இருக்கிறது. சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த நான்கிலிருந்தும் பாதுகாப்பை தருவானாக, தூய்மையான இதயம் படைத்தவர்களாக, நாவுண்மையானவர்களாக நம்மை வாழ வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபிகளும் இருக்கிறார்கள். ஒரு நீண்ட சம்பவம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், யத்லுஉ அலைக்குமுல் ஆன ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சுவனவாசிகளை சேர்ந்த ஒருவர், ஒரு மனிதர் இப்பொழுது உங்களிடத்திலே வருவார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் இதனை. அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார், அன்சாரிகளைச் சேர்ந்தவர். உபுவின் நீர், உபு செய்ததனால் அவருடைய நீர் அவரது தாடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து கொண்டிருந்தது. இடது கையிலே அவரது பாதரட்சைகளை சுமந்திருக்கிறார். அன்சாரிகளை சேர்ந்தவர், உபுவின் நீர் அவரது தாடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. மூன்றாவது என்ன சொல்கிறார்கள், தனது இடது கையிலே தன் பாதரட்சைகளை சுமந்திருக்கிறார். அடுத்த நாளும் நான் சபையிலே நபியவர்களோடு இருந்தோம். நபியவர்கள் சொன்னார்கள், சுவனவாசிகளைச் சேர்ந்த ஒரு மனிதர் தற்பொழுது உங்களிடத்திலே வருவார். பார்த்தோம், நேற்று வந்த அதே மனிதர் வருகிறார், அதே கோலத்திலே வருகிறார். தாடியிலிருந்து உபுவின் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து கொண்டிருக்கிறது. அன்சாரிகளைச் சேர்ந்தவர் இடது கையிலே தனது பாதரட்சைகளை சுமந்திருக்கிறார். மூன்றாவது நாளும் நபியவர்கள் இதே செய்தியை சொல்கிறார்கள், அதே மனிதர் வருகிறார், அதே கோலத்திலே வருகிறார். இந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசை, நபியவர்களுடைய வாயினால் சுவனத்து வாசி என்று இந்த உலகத்திலேயே உறுதியாக சொல்லப்படும் அளவுக்கு இவர் செய்த அமல் என்ன என்பதை தான் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் தானும் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு அம்ர் சொன்னதை ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள், நான் அந்த மனிதரிடத்திலே போய் சொன்னேன், எனது தந்தையுடன் நான் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறேன், பிணங்கிக் கொண்டிருக்கிறேன். எனது தந்தையிடம் மூன்று நாட்களுக்கு வருவதில்லை போவதில்லை என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன். எனவே எனது சத்தியம் முறியாத வண்ணம் உங்களது வீட்டிலே எனக்கு தங்குவதற்கு ஒதுங்குமிடம் தந்து தருவதற்கு நீங்கள் கருதினால் அதனை செய்யலாம் என்று சொன்னேன். ஒரு காரணம் வேண்டுமே ஒருவருடைய வீட்டிலே போய் தங்குவதற்கு, முன்பின் அறிமுகம் இல்லாதவர் சொன்னார். அந்த மனிதர் தாராளம் என்றார். நான் அவருடைய வீட்டிலே மூன்று நாட்கள் தங்கியிருந்தேன். அவரிடத்திலே பெரிதாக எந்த அமலையும் நான் காணவில்லை. இரவிலே படுக்கைக்கு செல்வார். படுக்கைக்கு சென்றால் அவர் ஃபஜ்ர் சுபுஹ் தொழுகை வரைக்கும் எழும்ப மாட்டார். தஹஜ்ஜுதும் கூட அவரிடத்தில் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன அமல்கள் ஒரு மனிதனை சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் சகோதரர்களே. இரவு நேர வணக்கம் கூட இல்லை, மாறாக படுக்கைக்கு செல்வார். திக்ருகளோடு தக்பீர்களோடு படுக்கைக்கு செல்வார். காலையில் ஃபஜ்ருக்கு எழும்புவார், சுபுஹுக்கு எழும்புவார், நிரப்பமாக உபு செய்வார். மூன்று ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று தடவைகள் கழுவ வேண்டும், அப்படியே செய்வார். ஆனால் அவரிடத்தில் ஒன்றை கண்டேன், நல்லதை அன்றி வேறு எதுவும் பேசுவதில்லை, பெரிய அமல்கள் எதுவும் காணவில்லை. மூன்று நாட்கள் முடிந்தது, அவருடைய அமல்களை நான் சிறிதாக கண்டேன். அவரிடத்திலே போய் சொன்னேன், அல்லாஹ்வுடைய அடியாரே, எனக்கும் எனது தந்தைக்கும் இடையிலே முரண்பாடுகளோ பிணக்குகளோ இல்லை, நான் அவரை விட்டு வரவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து மூன்று சபைகளிலே மூன்று தடவைகள் இப்படி சொன்னார்கள், உங்களிடம் சுவனவாசிகளை சேர்ந்த ஒரு மனிதர் இப்பொழுது வருவார் என்று. மூன்று தடவைகள் சொன்ன வேளையிலும் நீங்கள் தான் வந்தீர்கள். உங்களிடத்தில் அந்த அந்தஸ்தை அடைவதற்கு என்ன அமல் இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்குத்தான் நான் வந்தேன். ஆனால் நீர் எதுவும் பெரிய அமல் செய்வதை நான் காணவில்லை. அந்த மனிதர் சொன்னார், மா ஹுவ இல்லா மா ரஐத், நீர் கண்டதுதான், வேறொன்றும் இடத்திலே இல்லை என்றார். நான் திரும்பி வருகிறேன். திரும்பி வரும் போது என்னை அவர் மீண்டும் அழைத்தார். சொன்னார், மா ஹுவ இல்லா மா ரஐத், நீர் என்னிடத்திலே எதனை மூன்று நாட்களாக பார்த்தீரோ அதனை தவிர வேறு எதுவுமே என்னிடத்திலே இல்லை. غير اني لا اجد في نفسي غلا لاحد من المسلمين ولا احسده على خير اعطاه الله اياه என்றாலும் நீர் பார்த்தது தவிர வேறு எதுவும் இருக்கும் என்றால் என்ன முஃமின்களில் எவரை பற்றியும் எனது உள்ளத்திலே குரோதம் இல்லை. மூமின்களில் ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் நன்மையை பார்த்து நான் பொறாமைப்படுவதும் இல்லை. மூமின்களில் எவரை பற்றியும் குரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மூமினில் ஒருவரை பார்த்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நன்மையை பார்த்து நான் பொறாமைப்படாத ஒரு வாழ்க்கை. சொன்னார்கள் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதுதான் உம்மை இந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது, நம்மால் முடியாமல் இருப்பதும் அதுதான் என்று சொன்னார்கள். நம்மால் முடியாமல் இருப்பதும் அதுதான் என்று சொன்னார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, குரோதம் இல்லாத, பொறாமை இல்லாத வாழ்க்கை, அமல்கள் குறைந்த நிலையிலும் ஒரு மனிதனை உலகத்திலேயே சுவனவாளி என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அடையாளப்படுத்தப்படும் அளவுக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நபி அவர்கள் காட்டும் அளவுக்கு இந்த சரித்திரத்திலே நாம் பாடம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொறாமை பொல்லாதது, பொறாமை கண் பொல்லாதது, அல்லாஹ் நபி அவர்களுக்கு பொறாமை காரணின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி சொன்னார். பாதுகாப்புக்குரிய சூரா காலையில் ஓதி வருவோம் என்றால் மாலை வரைக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. மாலையில் ஓதி வருவோம் என்றால் காலை வரைக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. அங்கே பலவற்றிலிருந்து பாதுகாப்பு தரும்படி நபி அவர்களுக்கு அறிவுறுத்தும் அல்லாஹ் இரண்டு சாராரை குறித்து சொல்லி இருக்கிறான். ஒரு சாரார் சூனியக்காரர்கள், மற்ற சாரார் பொறாமைக்காரர்கள். சகோதரர்களே, சூனியம் பொல்லாத ஏழு பாவங்களுள் ஒன்று ஷிர்கோடு கொலையோடு நபி அவர்கள் சேர்த்து இணைத்து பேசிய பாவம் தான் சூனியம். சூனியக்காரர்களோடு சேர்த்து அல்லாஹ் பொறாமைக்காரர்களையும் இணைத்து சொல்லிருக்கின்றான் இந்த சூராவில். சூனியக்காரர்களின் சூனியத்திலிருந்து தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடும்படி சொன்ன அல்லாஹ் அடுத்து சொல்வதை பாருங்கள், பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். சூனியக்காரனையும் பொறாமைக்காரனையும் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பயங்கரமானது, பயங்கரமானது. ஒருவரை பார்க்கிறோம் முன்னேறி கொண்டு செல்கிறார், நானும் அவரை போன்று முன்னேற வேண்டும் என்று ஆசை வரலாம். அவரது முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும், அவரது முன்னேற்றம் தடைபட வேண்டும், இது கூடாது. அன்பர்களே, சகோதரர்களே, இது கூடாது. நான்கு வகையில் நாம் பொறாமைப்படுகிறோம், நான்கு வகையில் நாம் பொறாமைப்படுகிறோம். ஒரு வருடத்தில் இருக்கும் நேமத் அறுப்படை அவரை விட்டும் இல்லாமல் போக வேண்டும், அது எனக்கு கிடைக்கின்றதோ இல்லையோ. ஒரு வருடத்தில் இருக்கும் அறுப்படை அவரிலிருந்து இல்லாமல் போக வேண்டும், அது எனக்கு கிடைக்கின்றதோ இல்லையோ. இன்னும் ஒரு வகையான பொறாமை, ஒரு வருடத்தில் இருக்கும் நேமத் அறுப்படை அவரிலிருந்து நீங்க வேண்டும், அது எனக்கு கிடைக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு புலமை பரிசு கிடைத்திருக்கின்றது, அது அவருக்கு கிடைக்காமல் போக வேண்டும், அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பேசப்பட்டுள்ளது, அந்த பெண் அவருக்கு போகக்கூடாது, அந்த பெண் எனக்கு வந்து சேர வேண்டும் மனைவியாக. இதுவும் ஒரு வகையான பொறாமை. முந்தியது அது எனக்கு கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் அந்த குறிப்பிட்டவருக்கு கிடைக்காமல் போக வேண்டும். இரண்டாவது அது எனக்கு கிடைக்க வேண்டும், அவருக்கு கிடைக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு வகையான பொறாமை இருக்கிறது, ஒருவருக்கு இருக்கும் நேமத்தை போன்றது எனக்கு கிடைக்க வேண்டும், அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதல்ல, அதை போன்றது எனக்கு கிடைக்க வேண்டும். அதை போன்றது எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவரிடம் இருக்கும் அந்த நேமத் இல்லாமல் போக வேண்டும். நிபந்தனையுடன், நிபந்தனையுடன் ஒருவருக்கு ஒரு நேமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அதை போன்றது எனக்கு கிடைக்க வேண்டும், அதுவே எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த நேமத் எனக்கு அதை போன்றது கிடைக்கவில்லை என்றால் அந்த நேமத் அவரிடத்தில் இருந்து இல்லாமல் போக வேண்டும். ஏனென்றால் அது எனக்கு கிடைக்காமல் போகிறது, அதனை போன்றது எனக்கு கிடைக்காமல் போகின்றது. இந்த மூன்று வகையான பொறாமையும் தடை செய்யப்பட்டது. நாலாவது ஒரு வகையான பொறாமை இருக்கிறது, அது ஆகுமாக்கப்பட்டது, வரவேற்கத்தக்கது. ஒருவரிடம் இருக்கும் நேமத்தை போன்றது எனக்கும் கிடைக்க வேண்டும், அவரிடம் இருந்து அது போக வேண்டும் என்பது அல்ல. அது எனக்கு அது போன்றது கிடைக்கவில்லை என்று இருந்தாலும் கூட அவரிடம் இருக்கும் அந்த நேமத் போக வேண்டும் என்று நான் ஆசிப்பதில்லை. ஒருவரிடம் அல்லாஹ் ஒன்றை கொடுத்திருக்கிறான், அதை போன்றது எனக்கும் கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைக்கவில்லை என்பதனாலோ அல்லது எனக்கு கிடைக்கின்றது என்பதனாலோ இரண்டு கட்டங்களிலும் அவரிடம் இருக்கும் இந்த நேமத் போக வேண்டும், இல்லாதொழிய வேண்டும் என்று நான் ஆசிப்பதில்லை. இந்த நேமத் அவரிடத்தில் இருந்து போவதை எந்த ஒரு கட்டத்திலும் நான் விரும்பவில்லை என்பதனால் இதனை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. இரண்டிலே அன்றி பொறாமை இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செலவழிப்பதற்கு சாட்டிவிட்டான், நல்ல விஷயத்துக்கு அவன் செலவழித்துக் கொண்டிருக்கிறான், அவனை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன், யா அல்லாஹ் என்னிடம் இப்படி செல்வம் இல்லையே, இருந்தால் இவனை போன்று நானும் நல்ல பல காரியங்களுக்கு செலவழிப்பேனே. அவனிடத்திலிருந்து அது போக வேண்டும் என்பதோ, அது எனக்கு வர வேண்டும் என்பதோ அல்ல, அதை போன்றது எனக்கு கிடைக்க வேண்டும், அதை போன்றது எனக்கு கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, அவனிடம் இருந்து அந்த நேமத்தை எடுபட்டு போகக்கூடாது. இன்னும் ஒருவனை சொன்னார்கள், இரண்டு பேர், இரண்டாம் அவனை சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தான், அந்த ஞானம் அறிவை கொண்டு அவன் செயற்படுகிறான், பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறான், ஒரு அறிஞன் தானும் செயற்படுகிறான், கற்று பிரகாரம் அடுத்தவருக்கும் போதிக்கிறான் தனது கல்வியை. என்னிடத்தில் அறிவு இல்லை, போராது, இவனை போன்ற அறிஞனாக நான் ஆக வேண்டும், இது ஒரு பொறாமை. என்ன வகையில் அவர் எண்ணுகிறார், அவரிடத்தில் இருக்கும் அறிவு இல்லாமல் போக வேண்டும், அல்லது அவர் ஆற்றும் அறிவு சேவை இல்லாமல் போக வேண்டும், நின்று போக வேண்டும் என்பதல்ல. அவரும் அறிவு செய்ய வேண்டும், அவரை போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும், எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவரிடத்தில் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போகக்கூடாது. இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொறாமை. ரெண்டு உதாரணம் சொன்னார்கள் நபி அவர்கள், இது போன்று உலக விவகாரங்களோ தீன் விவகாரங்களோ எல்லாவற்றையும் நாம் ஒப்பு நோக்கிக் கொள்ளலாம். அறிஞர்களுடைய கருத்து. அன்பர்களே, சகோதரர்களே, நாலு வகையான பொறாமைகளை படித்தோம். முந்திய மூன்றும் தடை செய்யப்பட்டது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தீர்ப்பின் படி ஹராமும் பிஇஜ்மாஇல் உம்மா, முழு உம்மத்தின் ஏகோபித்த முடிவின் படி ஹராமானதுதான் பொறாமை. சகோதரர்களே, சில விஷயங்கள் இருக்கின்றன சமூகத்திலே முழுமொத்தமாக எல்லா அறிஞர்களும் கருத்து வேறுபாடின்றி ஏற்றுக்கொண்ட விஷயங்கள், கருத்து வேறுபாடின்றி ஏற்றுக்கொண்ட விஷயங்கள், அதில் ஒன்று தான் பொறாமை, ஹராம் என்ற தீர்ப்பு. பொறாமை ஹராம் என்ற தீர்ப்பு இருக்கின்றது. இது ஹராம் இல்லை என்றோ அல்லது வேறு வகையிலோ எந்த விதமான ஒரு கருத்தையும் உலக வரலாற்றிலே அன்று தொட்டு இன்று வரைக்கும் எந்த ஒரு அறிஞனும் சொன்னதில்லை, எந்த ஒரு இமாமும் சொன்னதில்லை என்பதனால் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஹராமும் பிஇஜ்மாஇல் உம்மா, முழு உம்மத்தினரும் ஏகோபித்த முடிவின் படி இது ஹராம். எனவே அன்பர்களே, படுபயங்கரமான பாவம் தான் இந்த பொறாமை. நாம் எப்படியானவர்களாக மாற வேண்டும்? நம்மிடத்தில் ஆசை வருகின்றதா அடுத்தவரை போன்றாக வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும். ஒன்றை கருத்தில் எடுங்கள் சகோதரர்களே, ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்க்கிறோம், அவர் அதனை அடைவதற்கு இறைசு மாசாக முடிந்திருக்குமா? அந்த முன்னேற்றத்தையும் உயர்வையும் அவர் எய்துவதற்கு பெறுவதற்கு எத்தனை பாடுகள் பட்டிருப்பார், எப்படி எப்படியெல்லாம் எத்தனங்கள் செய்திருப்பார். நான் ஒரு சோம்பேறியாக இருந்து கொண்டு, இல்லை ஒரு ஓட்டாண்டியாக இருந்து கொண்டு, அவருடைய முன்னேற்றத்தையும் உயர்வையும் உய்வையும் மனப்புழுக்கத்தின் முழுக்கத்துடன் பார்ப்பது இருக்கின்றது. இது என்னுடைய கையாளாகத்தனத்தின் வெளிப்பாடு, எனது ஆன்மீக வறுமையின் வெளிப்பாடு. அன்பர்களே, சகோதரர்களே, நாம் ஒரு இயலாத ஒரு கூட்டம், அடுத்தவரை போன்று முயற்சி செய்ய வேண்டும், முயல வேண்டும். அல்லாஹ் பெறுவான், அடுத்தவரிடம் இருப்பது இல்லாமல் போக வேண்டும். சகோதரர்களே, இந்த எண்ணம் தான் பொறாமையின் வெளிப்பாடு. இதனைத்தான் ஏற்கனவே உள்ள ஹதீஸ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். பொறாமைக்காரனுடைய பகைமை பொல்லாதது. சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் பொறாமைப்படுவதும் கூடாது, அதே நேரத்திலே பொறாமைக்காரனிலிருந்து பாதுகாப்பு தேடும் படியதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இதனை செய்யும் போது நம்மிடத்திலே அல்லாஹ் ஒரு திறமையை தந்திருக்கின்றான், செல்வத்தை தந்திருக்கிறான், வேறு வகையான நேமத்துகளை தந்திருக்கின்றான் என்றால் அதனையும் ஆளறிந்து இடமறிந்து காட்டிக் கொள்ள வேண்டும். يستعين على انجاز الحوائج بالكتمان தேவைகளை சாதிப்பதற்கு தேவைகளை சாதிப்பதற்கு மறைத்தலை கொண்டு உதவி தேடுங்கள் என்றார்கள். நாம் ஒன்றை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி பலரிடத்தில் அதனை வாய் திறந்து சொல்வோம் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அனுக்கிரகம் அருக்குறை உள்ள ஒவ்வொரு மனிதனும் பொறாமை கொள்ளப்படுகிறான் என்றார்கள். ஒருவரை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமை கொள்ளப்படுவது பொறாமை கொள்வது அது இயற்கையானது நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே நீங்கள் எதுவும் நல்ல காரியங்களாக வேண்டுமா, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா, பலரிடத்தில் தெரியும்படி அதனை காட்டிக் கொள்ள வேண்டாம், மறைத்து ஒளிவாக அதனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்தவர் உங்களை பொறாமை கண்கொண்டு பார்ப்பார், அதற்கு பிறகு உங்களை அந்த முயற்சியில் தடை செய்வதற்கு முயல்வார், உங்களது பாதையில் குறுக்கே வந்து நிற்பார், உங்களது முயற்சிகளுக்கு முனைவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவார். நபி அவர்கள் இதனை எல்லாம் சொல்லித்தார்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமை கொள்வதும் கூடாது, பொறாமை உங்களை வந்து ஆக்கிரமிக்கும் வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ளவும் கூடாது, இரண்டையும் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நீங்கள் இந்த பாதுகாப்பையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள், பொறாமைக்காரர்களிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அன்பர்களே, பெரியவர்களே, இந்த பண்பு நம்மை விட்டு ஒழிய வேண்டும். நீசத்திலும் நீசமான ஒரு பண்பு, நாம் உயர வேண்டும். நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் பிரகாரம் நாம் உயர வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி அந்த சூனவாதியை கண்டு தானும் அதை போன்று ஆக வேண்டும் என்று முயன்றார்களோ, அவருடைய அந்த சூனத்துக்கான நிலை மாற வேண்டும் என்று எப்படி கொஞ்சமும் அவர்கள் ஆசிக்கவில்லையோ, அந்த மாதிரியான பொறாமையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். ஒருவருடைய வியாபார முன்னேற்றம், ஒருவருடைய கல்வி முன்னேற்றம், ஒருவருடைய செல்வ முன்னேற்றம், நமக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒருவருடைய செல்வ முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படாமல் இருப்பது இருக்கின்றதே, அது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. இன் தம்சஸ்கும் ஹசனத்தும் தசுஹும், முஷ்ரிக்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மூமின்களே, உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைத்தால் அது அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தும். வயின் துசிபுக்கும் செய்யாத்தும் எப்பிரா, உங்களுக்கு ஏதாவது தீங்கு வந்து விட்டால் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இது மக்கத்து முஷ்ரிக்களுடைய பண்பு சகோதரர்களே. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நன்மையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அதனை கண்டு பொறாமைப்படுவதும் கவலைப்படுவதும், ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தீங்கை கண்டு கவலைப்படுவதற்கு பதிலாக அதனை பார்த்து சந்தோஷப்படுவதும் ஆனந்தம் அடைவதும் மக்கத்து முஷ்ரிக்களுடைய பண்பு. அல்லாஹ் அதனை குர்ஆனிலே தெளிவாக சொல்லி வைத்தான். இந்த பண்பு நமக்குள்ளே இருக்கிறதா இல்லை என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சகோதரர்களே, அவனுக்கும் நன்மையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் நாம் விரும்ப வேண்டும். ஒருவர் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார், எனது சமூகத்தைச் சேர்ந்தவர், எனது நாட்டைச் சேர்ந்தவர், எனது ஊரைச் சேர்ந்தவர், எனது மஹல்லாவைச் சேர்ந்தவர், எனது அயல் வீட்டைச் சேர்ந்தவர், எனது குடும்பத்தைச் சேர்ந்தவர், எனது இனத்தில் உள்ளவர், சகோதரர்களை நான் சந்தோஷப்பட வேண்டும். ஒருவர் படித்து பட்டம் பெற்று விட்டு வந்திருக்கிறார், ஒருவருக்கு நல்ல பதவியும் அந்தஸ்தும் கிடைத்திருக்கிறது, ஒருவர் நல்ல பெயரோடு வாழ்கிறார், ஒருவருக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், இன்னும் ஒருவருக்கு விவசாயம் மகோதன கை கொடுக்கிறது, இன்னும் ஒருவருக்கு வாய்க்கால் வாய்க்காலுக்கு மேல் வாய்க்கால் நன்றாக வாழ்கிறார். நான் என்னுடைய கடமை என்ன, அதனை போன்று வேண்டுமென்றால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அதற்காக நான் முயற்சிக்க வேண்டும். அதே சமயத்திலே இன்னும் ஒரு கடமை இருக்கிறது, அதனை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும். எனது குடும்பத்தைச் சேர்ந்தவர், எனது அக்கம் பக்கத்தில் இருப்பவர், எனது மஹல்லாவில் இருப்பவர், எனது முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர், எனது புத்தனத்தைச் சேர்ந்தவர், சகோதரர்களை இப்படி ஒருவர் முன்னேறி இருக்கிறார், அல்லாஹ் அதில் அவனுக்கு உறுதியை கொடுப்பானாக. இந்த துஆவை நாம் செய்ய வேண்டும். இல்லை, இதனை விட்டு விட்டு இதனை நாம் மனக்குழுக்கத்துடன் பார்ப்பது, அதனை கண்டு வயிறறிவது இஸ்லாம் வன்மையாக முழுமையாக தடுத்த ஒன்று. எனவே நாம் இதனை கவனத்தில் கொள்வோம். மனிதர்களில் சிறந்தவர் யார் என்பதை திரும்பியும் சொல்கிறேன், இதயம் தூய்மையானவர் நா உண்மையானவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எப்பொழுதும் அடுத்தவரை பார்த்து நல்லெண்ணம் கொள்பவர்களாக, அடுத்தவரின் சந்தோஷத்தில் சந்தோஷம் கொள்பவர்களாக, அடுத்த அடுத்தவரின் துக்கத்தில் துக்கம் கொள்பவர்களாக, அடுத்தவர் மீது குரோதம் பொறாமை வஞ்சகத்தை சுமக்காதவர்களாக வாழச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.